ஜெபிக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள். அலைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை தினம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி தலைவெள்ளி எப்பொழுதுமே ஒரு இரக்கத்தின் வெள்ளியாக, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுத்தருகிற ஒரு சிறப்பான நாளாக நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் கருதப்படுகிறது. ஆகவே தான் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி அநேகர் ஆலயத்திற்கு செல்வதும், அந்த நாளிலே உபவாசங்களிலிருந்து தங்களை சுத்தப்படுத்தி கொள்வதோடு வீட்டையும் சுத்தப்படுத்தி, இதோ அந்த நாளில் சிறப்பு பரித்தியாகங்கள் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை பெற முயற்சிப்பதும் நம்முடைய விசுவாச வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிற இந்த சிறப்பான நாளில் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பங்களின் மீதும் இறை இரக்கம் கடந்து வர உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பலியின் வழியாக உங்களை நிறைவாக்கும்படி இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருப்பின் அவைகளை நினைத்து மனமருந்தி அவைகள் நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இல்லாதபடி நாம் எல்லோரும் ஒரே மனத்தோடு பாவத்திற்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். என்னை பண்ணியும் என் பிதாவே, என்னை பண்ணியும் இயேசுவே, என்னை இரட்சியும் இயேசுவே, என்னை இரட்சியும் ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவமாக இரக்கம் நிறைந்த இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்று நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பி நீரே, அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க நீர் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆ
வாசகம். உணவு கிடைக்காத பஞ்சமோ, நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை திரு வசனங்கள் 4-6 மற்றும் 9-12 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அம்மாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழ செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ, நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடி சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள், ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார்.
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போ பேறு பெற்றோ முழு மனதோடு அவரை தேடுவோ, பேறு பெற்றோ பேறு பெற்றோ முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். எந்த நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உன் நீதி நெறிகள் என் கண்முன் நிறுத்தியுள்ளே. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். Hallelujah, 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 Hallelujah.
அல்லேலூயா, அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயுடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13 முடியும். மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் எங்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, அலைபேசியிலே தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப் இப்படி பல்வேறு விதமான ஊடகங்கள் வழியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய பரிவிரக்கத்தையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பாக எனக்கு மாற்றம் கிடைத்தது இந்த அருங்கடையிலிருந்து ஒரு வேறு ஒரு பங்கிற்கு. அநேகர் உங்களுடைய வழிகளையும் வருத்தங்களையும் சிலர் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினீர்கள். அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோடு நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற நல்ல அடையாளமாக இருக்கிறீங்க. யுவர் அவுட்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அருங்குடை இல்லம் என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் எங்கேயோ இருந்தால் கூட அருங்குடையினுடைய உணர்வுகளை தாங்கியவர்களாக நீங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. என்னுடைய இப்பொழுது நான் சென்றிருக்கிற அந்த பங்கு, பெட்டவாய்த்தலை என்று சொல்லக்கூடிய அந்த பங்கிலே திரு இருதய ஆண்டவர் கொழுவியேற்றிருக்கிறார். திரு இருதய ஆண்டவருக்கு அந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்டு ஆண்டவர் அந்த ஆலயத்திலே நிலை கொண்டு அந்த இடத்திலே அவர் மகிமையை கொடுக்க காத்திருக்கிறார். அது கொடுத்து கொண்டு இருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் அந்த இடத்துல ஒரு தெய்வ இல்லம் அமைக்கப்பட்டு இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே செயலாற்றுகிற வல்லமையை குறித்து தான் நாங்கள் பெருமைப்படுகிறோம். பெட்டவாய்த்தலை என்பது எங்களுடைய மறை மாவட்டத்திலே பெரிதும் அறியப்படாத, அதாவது அது எங்களுடைய கடைசி பங்காக இருக்கிறது. அந்த கடைநிலையில் பணி செய்யக்கூடிய அந்த நிலையில் இருந்தாலும், குறைவான எண்ணிக்கையில் மக்கள் இருந்தாலும், கடவுள் ஒருபொழுதும் தன்னுடைய செயலாற்றலிலிருந்து பின்வாங்குவதில்லை, அவருடைய பேரிறக்கத்திலிருந்து பின்வாங்குவதில்லை. நாம் தான் வந்து கூட்டத்தை பார்க்கிறோம், க்ரௌடு மென்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய மனநிலை மனிதர்களுக்கு உண்டு, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல. 99 ஆடுகள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தாலும் அவைகளை விட்டுவிட்டு அந்த பிரிந்து போன ஒரு ஆட்டின் மீது அக்கறை கொள்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் கடவுள் எளியவர்கள் மீதும் வறியவர்கள் மீதும், ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறவர்கள், இவர்களைத்தான் கடவுள் தன்னுடைய இனமாக அறிக்கை செய்கிறார். அப்படியாக நான் பார்ப்பது பெட்டவாய்த்தலை என்கிற அந்த ஒரு பங்கு, திரு இருதய ஆண்டவரை தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கிற, தன்னுடைய மெய்ப்பனாக வைத்திருக்கிற அந்த பங்கிற்கு கடவுள் நல்ல ஒரு மெய்ப்பனை அனுப்ப வேண்டும் என்று நம்மை அனுப்பியிருக்கிறார் என்று தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியாக அந்த இடத்துலையும் நிறைய பணிகள், ஆண்டவருடைய பணிகள் நடக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே சென்ற குருக்கள் அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன காரியங்களை தங்களால் இயன்ற மட்டும் செய்திருக்கிறார்கள். அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு பூமியாக, அதாவது கிறிஸ்தவ மதத்தை நம்ம இன்னும் வல்லமையோடு எடுத்து செல்ல தடையாக இருக்கிற ஒரு இடமாக அது பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொற்பமான மக்கள் இணைந்து செயல்பட ஆவலோடு இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல நிறைவான காரியத்தை செயல்படுத்த இறைவன் துணை புரிய வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களோடு நீங்கள் ஜெபத்திலே பயணித்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பேர்டன் அதிகமாகிறது. ஏதோ எங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் அருங்குடை இல்லத்திற்காக ஜெபித்த நீங்கள் இப்போ பெட்டவாய்த்தலை என்கிற அந்த திரு இறுதி ஆண்டவருடைய ஆலயத்தையும் நினைத்து ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மிகவும் ரம்மியமான ஒரு இடம் அது. பக்கத்திலேயே காவிரி ஆறு, தென்னை மரங்கள் சூழ அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். ஆகவே அது ரொம்ப வாழ்வதற்கு ஏற்ற நல்ல ஒரு சுகமான, நல்ல ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ தகுதியான இடமாக இருக்கிறது. ஆகவே கடவுள் இப்படிப்பட்ட இடங்களிலே அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அந்த திட்டங்களை புரிந்து கொள்வது என்பது நமக்கு ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது. அதாவது கடவுள் எல்லாருக்கும் வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். இந்த நாளிலே கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த உணர்வுகளோடு நான் ஒரு கிராமத்தில் இப்பொழுது ஒரு இந்த சிட்டி லைஃப்லேருந்து தள்ளி இருக்கிற ஒரு சூழலில் நான் போயிருந்தால் கூட, இந்த இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது அவைகள் நமக்கு கடவுள் வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆமோஸ் நூலிலிருந்து முதல் வாசகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வாசகத்தில் கடைசியாக முதல்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய சில வழிகளை குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. எப்படி மக்கள் செயல்படுகிறார்கள், வழியை கொடுக்கிறவர்களாக எப்படி தீமை செய்து தங்களுடைய அந்த உடல் சார்ந்த உலக சார்ந்த காரியத்தை அவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க. அது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்கிற பாருங்கள், தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது விடியும்னு பார்க்குறாங்க. கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும். மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரியோரியும் வாங்கலாம். இந்த ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை, அந்த ஆமோஸ் குறிப்பிடுகிற அந்த ஒரு காரியம் என்பது ஏதோ தீயவர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இனமே தன்னுடைய இனத்தை அடிமைப்படுத்துகிற வேதனையை பார்த்து ஆமோஸ் இந்த வேதனைகளை எல்லாம் முன்வைக்கிறார். அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியலில் கூட நீங்கள் பார்க்கலாம், எசேக்கியல் நூலில் 34 என் மந்தைகளை நீங்கள் உதறி தள்ளிட்டீங்க, என் மந்தைகள் உண்ணக்கூடிய உணவை நீங்கள் முதல்ல போய் உண்டுட்டு அதை மிதித்து நாசமாக்குனீங்க, அவைகள் தண்ணி குடிக்க வேண்டிய அந்த நீர் பருக வேண்டிய அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு கலங்கடித்தீங்க. அப்போ கடைசியாக கடவுள் சொல்வார், என் மந்தையை நானே மேய்ப்பேன் அப்படின்வார். இப்போ கடவுள் பாருங்கள், இந்த வழிகளையும் வேதனைகளையும் இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இன்றைக்கி கடவுள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது, இன்றைக்கி இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த சூழல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லா தலைத்திலும் இப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிரான மக்கள் ஒருபுறம் நம்மை அழுத்துவதும் நம்மை அழிப்பதற்காக திட்டமிடுவது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து நிற்பது இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவங்க நாம் யோசிக்க வேண்டும். அப்போ கடைசியாக அந்த ஆண்டவர் இந்த வேதனைகளை எல்லாம் சொல்லி கடைசியில் இது எங்கே கொண்டு போய் நம்மை வைக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உணவு கிடைக்காத பஞ்சமோ அல்லது நீர் இல்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஆமோஸ் இறைவாக்கினர். எங்கே போய் இது ரிசல்ட்டிங் அப்படின்றத சொல்கிறார். அது எந்த இடத்துல போய் முடிய போகிறது அதனுடைய, ஏன்னா வார்த்தை தான் உலகை உய்விக்கிறது. இந்த தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வார்த்தையை விடுத்து தான் அந்த உலகத்தை புதுப்பித்தார், உருவாக்கினார். எசை 55:10-11 நம்ம பார்க்குறோம், அந்த வார்த்தையை எதற்காக அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாக என்னிடத்தில் திரும்பி வராதுன்னு வார்த்தையை குறித்து ஒரு வல்லமையான வெளிப்பாட்டை ஆண்டவர் வைக்கிறார். இப்போ அந்த வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பாருங்களேன். இப்போ மத்தேயு நம்ம நச்செய்திக்குள்ளே போகிறோம். நச்செய்தியில் போய் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுங்கச்சாவடியில் உட்கார்ந்துருக்கார், கடவுள் கூப்பிட்றார். சுங்கச்சாவடியில் உட்கார்ந்தவர் அவரும் வர்றார். இயேசு வந்து பாவிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற வரி தண்டுபவரோடு போய் விருந்துன்றாரு. அவர்களோடு போய் இவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு குரூப், அதான் பரிசேயர் சதுசேயர்கள் இவரை சாடுறாங்க. இப்போ இந்த மத்தேயு இவ எதுக்கு கூப்பிடுறாரு, எதுக்கு இந்த வரி தண்டுவர்கள்ட்டெல்லாம் போய் இயேசு பழகிறார், எல்லாரும் மாதிரி இவரும் நல்லவர் என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு போயிருக்கலாமே, ஏன் இயேசுடைய அந்த அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கிறபோது, இந்த மத்தேயு அழைத்தது தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க ஒரு நற்செய்தியாளராக. இந்த வரி தண்டுபவர்கள் எல்லாம் இந்த நற்செய்தியின்படி வாழ முற்பட வேண்டும் என்று தங்களை மாற்றிக்கொள்ள நோயுற்றவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக வந்ததாக வெளிப்படுத்துகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த இரண்டு காரியத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, கடவுளுடைய தேவை என்னென்னா நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், இந்த வார்த்தை போய்கிட்டே இருக்கணும், அந்த கடவுளுடைய வார்த்தை நம் வழியாக செல்லணும். இன்றைக்கி பாருங்கள், இதற்கு எதிரான ஒரு மனநிலை, எதிரான ஒரு செயல்பாடு இப்பொழுது நம்ம மத்தியிலே நிலவி வருவதை, நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் நிலவி வருவதை நம்ம பார்க்குறோம். மற்ற நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையிலும் இந்த வேதனையை நம்ம பார்க்குறோம். என்ன வேதனைன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போது ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், பூசை திருப்பலி வைக்க போகிற இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, 45 நிமிடத்தில் திருப்பலியை நிறைவு செய்யவும் அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம பூசையை இருக்கிற பூசையை வேக வேகமாக நடத்தினா கூட அது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகும். அப்போ நம்ம ஒரு இறை வார்த்தையை பகிர்வதற்கு 10 நிமிடங்கள்னு போட்டிருப்பாங்க, 10 நிமிடங்கள் தான் நீ பிரசங்கம் வைக்கணும், 5 நிமிடங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு. சரி, நம்ம ஒரு திருப்பலி என்கிற ஒரு நிலையிலே வந்து ஓகே, நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் இருக்குது, நேரம் பற்றாமை எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வேறு ஒரு இடத்துல அதுக்கு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறோமா இந்த இறை வார்த்தைக்கு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குற போது, பல நேரத்தில் இல்லை என்கிற ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு கிறிஸ்தவர், நம்ம ஒரு கத்தோலிக்கர் அருட்சாதனத்தை பெற்றிருக்கிற, திருமுழுக்கு பெற்றிருக்கிற, நற்கருணை அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கிறவருக்கு இந்த இரண்டும் பேலன்சிங்காக கிடைக்கணும். ஒரு சாதாரண விஷயம் பாருங்களேன், உணவு. இன்றைக்கி உணவில் வந்து நிறைய டயட்டிஷியன்ஸ் வந்து நிறைய டயட் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா கேலரிஸும் கலந்து வரணும், எல்லா நியூட்ரிஷனும் இருக்கக்கூடிய உணவுகள் பகிரப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அந்த ஒரு ஒப்புதல் ஒப்பீட்டை வந்து கம்பாரிசனை வந்து நான் இதில் வைத்து பார்க்குறேன். ஒரு உணவில் வந்து ஒரு கம்பாரிசனுக்கு, ஒரு காற்று மழை அது அளவோடு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்று பார்க்கிற பொழுது அங்கே வந்து எல்லா நேரமும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த அன்பு வாழ்க்கை அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கவே முடியாது. அவங்க வேலை செய்ய நேரத்தில் வேலை செய்யணும், அவங்க சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், அழ வேண்டிய நேரத்தில் அழணும், எல்லாமே கலந்த கலவை தான் குடும்ப வாழ்க்கை. எல்லாமே அதனுடைய ரேஷியோவில் இருக்கிற போது அது சரியாக இருக்கிறது. இப்போ இந்த ஒப்பீடுகளை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இறை வார்த்தைக்கான பகிர்வினுடைய காரியங்கள் குறைக்கப்பட்டு கிடப்பதை நம்ம பார்க்குறோம். எங்களுடைய நற்செய்தி ஊழியங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு போராட்டம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நற்செய்தியை பறைசாட்டுகிற பிள்ளைகள் எல்லோருமே அவமானத்திற்கு உட்படுத்தப்படுகிறாங்க. நிறைய பேர், எல்லாரும் அப்படி செய்கிறதில்லை, ஆனால் அநேகமான பேர் நம்மளை பார்க்குற போதே இவங்கெல்லாம் பேசுவாங்க நிறையா அப்படின்னு சொல்லி. சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த கரிஸ்மேட்டிக்கு ப்ரேயர் இதெல்லாம் வந்து ஹம்பக், இதெல்லாம் வந்து ஒரு பொய்த்தனம் போலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடக்கிறது, வார்த்தை விளங்க பண்ணப்படுகிறது. அதில் வந்து எல்லாம் சரியா அப்படின்னா அது நம்ம சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது இங்கே வார்த்தை விளங்க பண்ணப்படும். பருங்குடை இல்லம் எடுத்து எடுத்துக்கொண்டோம்னா வார்த்தை விளங்க பண்ணப்படுகிற ஒரு சில மறைமாவட்டங்களில் இப்படிப்பட்ட சென்டர்ஸ் இருக்கிறது. அருங்குடை இல்லம் என்கிற சென்டர் இருக்குது. வார்த்தையை அவங்க என்ன செய்யலாம், முழு நாள் ஒரு நாள் முழுவதுமாக பகிரலாம், அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம் மக்கள்கிட்ட. அதை கேட்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் என்ன செய்வாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு கூடாது, அங்கே மக்கள் கூடக்கூடாது, இப்படி கட்டுப்பாடுகளை வைத்து அங்கே வார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தாகத்தை ஒரு கட்டுப்படுத்தக்கூடியன்னு வார்த்தை கூட தவறானது, அல்லது அதை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் இப்பொழுது பார்க்குறோம். இதெல்லாம் எங்கே மவுண்டிங் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னா, எப்போ ஒருத்தருடைய உடம்புல ஒரு நியூட்ரிஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு சத்து குறைவு ஏற்பட்டுட்டே இருக்குன்னா அது எங்கே போய் முடியும், அது ரிசல்ட்டிங் இன் சம் டிசீஸ். ஒரு டிசீஸில் போனிச்சுன்னா அது எல்லா டிசீஸையும் அது வந்து கம்பைன் பண்ணி அந்த உடம்பையே அது நிர்மூலமாக்கக்கூடிய அல்லது அழிவுக்கு சாவுக்கு இட்டு செல்லக்கூடிய வேதனைக்குள்ளே வரப்போகிற ஆக அந்த சூழல் தான் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிற. இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இயேசு போய் திருத்தூதர்களை கூப்பிட்டாரு, நீங்கள் வாங்க கூப்பிட்டு என்னுடைய அதிசயத்தெல்லாம் பாருங்கள், நீங்கள் உட்காந்து எல்லாம் எழுதுங்க, என்னை பற்றி இன்னும் ஜாஸ்தியாக போட்டு எழுதுங்க. இயேசு சாமி அப்படிலாம் சொல்லலை. கடைசியாக அவர்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு என்ன, போய் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்க. ஏன் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படணும், அதுதான் இறையாட்சி என்கிற அந்த தளத்திற்கு அதுதான் ஃபியூவல், அதுதான் உயிரூட்டக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த வார்த்தை தான் வல்லமையாக செயல்பட போகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ பேச போவதில்லை, உன் வாயிலிருந்து நான் பேசுவேன். மோசேகிட்ட அன்னைக்கு சொன்னது தான், எல்லாம் மாற்றி மாற்றி பேச மாட்டார். எல்லா பலனற்ற பலவீனர்களாக இருக்கிறவர்களை அழைத்து கடவுள் என்ன செய்கிறார், அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களுடைய வாயிலிருந்து அவர் பேசுகிறார். அப்போ அதற்கான தளங்களை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிற. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை யோவான் செய்தியில் நம்ம பார்க்குறோம் 7வது அதிகாரத்தில் 18வது இறைவசனம், தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மை உள்ளவர். தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர், அவரிடத்தில் பொய்மை இல்லை. அப்போ அனுப்பியவர் எதை சொல்லி அனுப்பினார், மகன் சொல்கிறாரு நான் செய்கிறது நான் பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்களே, இது நானாக பேசலை, எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இயேசு என்ன பேசினார், இறைவார்த்தையை தான் சுற்றி சுற்றி பேசிட்டு வந்தார். இதைத்தான் நீங்கள் போய் செய்யுங்கன்னாரு, அதை செயலில் காட்டுங்க, வார்த்தையில் பேசுங்க, நற்செய்தி அறிவிங்கன்னார். இப்போது அந்த நற்செய்தி அறிவிப்பினுடைய நிலை எல்லா விதத்திலும் அது ஒரு விதமான ஒரு வேதனைக்குரிய நிலையில், டிலாபிலேட்டட்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சில சிறப்பு பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க அந்த சிறப்பு பணிகள் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியம் என்ற நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பள்ளி பணி என்று சொன்னால் அவங்க போய் பாடம் சொல்லி கொடுக்குறது, அதோடு அவங்க நற்செய்தி பணி முடிகிறதுன்னு நினைக்கிறாங்க. அது நற்செய்தி பணி அல்ல, அது ஒரு இன்டைரக்ட் பார்ஷியல் காஸ்பல் மினிஸ்ட்ரி தான், ஆனால் டைரக்ட் மினிஸ்ட்ரி அல்ல. அப்போ நம்ம என்ன செய்வது, ஆண்டவர் டைரக்ட் மினிஸ்ட்ரி பண்ணார், நேரடியாக நற்செய்தி அறிவிப்பை செய்தார். ஆகவே இன்றைக்கி அருமையான நாளில் நம்ம யோசிக்கணும். 2 தினங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்த 29ஆம் தேதி புனித பேதுரு புனித பவுல் இவர்களுடைய விழாவை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. 2 தூண்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு யார், பவுல் யார், நமக்கெல்லாம் தெரியும். பேதுரு யூதர்களுடைய அந்த யூத இனத்துக்காக அனுப்பப்பட்டவர், அவர் யூத இனத்தை டார்கெட் பண்ணார். இந்த பவுலடியார் ஒரு யூதராக இருந்தாலும் பாருங்கள், இவர் படிக்காத மனுஷர், கடவுள் அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து இவர்கள்ட்ட போய் பேச சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பவுலடியார் படித்து அறிஞ்ச மனுஷர், நிறைய அறிவோடு இருந்தார், கமாலியலுங்கிற பெரிய படிப்பாளிகிட்ட போய் படிச்சுட்டு வந்தவர். அவரை போய் பிற இனத்தாருக்கு அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அனுப்புகிறார். அப்போ கடவுள் பாருங்கள், இந்த 2 தூண்கள் என்று சொல்கிறோம், த பில்லர்ஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னா பேதுருவும் பவுலும். இப்போ 2 பேரும் எதற்காக அனுப்பப்பட்டாங்கன்னா, இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை வார்த்தையாலே கட்டி எழுப்ப, நற்செய்தி ஊழியத்தினாலே கட்டி எழுப்பத்தானே. அதுக்கு தானே அவங்க சிறையில் இருக்கிற பொழுது அவங்களுடைய கதவுகள் எல்லாம் திறந்து பேதுருவை வெளியே அனுப்பிச்சு விடுறாரு கடவுள். பவுலும் சீலாவும் கைகள் கட்டப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் துதித்து பாடினார்கள், சங்கிலி அறிந்து விழுந்தது, அவர்களை தூயாவியானவர் வெளியில் இழுத்துட்டு வந்து விட்டார். எதற்கு, போய் அந்த நற்செய்தி பணியை செய்யுங்க, வார்த்தை வல்லமையை கொடுங்க. அநேகரை இவங்க என்ன செய்தாங்க, போய் ஆயர்களாக திருநிலைப்படுத்துகிறாங்க, ஊழியர்களாக அவங்க மீது எண்ணெய் பூசி அவங்கள அபிஷேகிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது. பவுலடியார் ஊர் ஊராக போனார், கொலோசியர்கிட்ட போனார், கொருந்தியர்கிட்ட போனார், அங்கெல்லாம் போய் என்ன செய்தார், எல்லோரையும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற சாட்சிகளாக உயர்த்தினார். பேதுருவடிகளார் போகிற இடத்துலெல்லாம் என்ன செய்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்து எல்லோரையும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற ஆற்றலோடு அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் செய்த பணி இப்போ நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா, நம்முடைய ஆயர்கள் செய்கிறாங்களா, அல்லது நம்முடைய அதிகாரிகள் செய்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் நம்மை முடக்கி விடுவது அல்ல, மாறாக நான் என்ன செய்கிறேன், நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பொறுப்பு உண்டு. ஒரு திருச்சபைங்கிற ஒரு பெரிய கட்டிடத்தில் நாம் எல்லாம் ஒரு கல் செங்கல்லை போல நம்மளாம் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்மளாம் இணைந்தது தான் அந்த கட்டிடம். அதைத்தான் நான் சொல்லுவேன், இந்த உடம்பு பாருங்களேன், ஒரு திசுக்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திசுக்கள். இதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற இந்த திசுக்கள், அணுக்கள், திசுக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு மெசேஜை சரியாக கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடுது, ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த கன்ஃபியூஷன் உடலில் வருகிற போது அதுதான் கேன்சர் வியாதியாக மாறுது. அப்போ பாருங்கள் அந்த உடலினுடைய ஆக்ஷன், அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடல் ஆக்டிவாக வச்சுக்கொள்ளுங்கன்றாங்க. எல்லா திசுக்களும் அணுக்களும் அது உணர்வோடு செயல்படணும். அப்போது இந்த திருச்சபையிலே கூட ஏதோ ஒரு மூலையிலே உட்கார்ந்துருக்கிற ஒரு நபர் கூட சரியாய் செயல்படாமல் போனால் அந்த திருவை என்ன நடக்கிறது, கேன்சர் வியாதி வந்ததை போல அந்த ஒரு இடம் மட்டும் அழிந்து கொண்டு, அது அந்த ஒரு இடத்தை மட்டுமல்ல அந்த ஹோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய, எப்படி கேன்சர் உடலையே அது பிடித்து கடைசியில் உயிரை அழிக்கிறதோ, அதே போல் இந்த திருவையை அழிக்கிற ஒரு வேதனைக்குரிய நிலையில் நாம் ஒரு கேன்சராக மாறிப்போகிறோம். ஆகவே தான் இன்னைக்கு யாராவது நமக்கு அதிகாரத்தை கொடுத்து தான் நம்ம நற்செய்தி அறிவிக்கணுமா? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் அந்த அதிகாரத்தை எடுத்து வார்த்தையான தெய்வத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு எடுத்து செல்வது, வாழ்ந்து காட்டுவது, அதை செயல்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பது. இப்போ நாம தான் அந்த செயல் ஆக்கத்தோடு செயல்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் வேதனை அந்த வார்த்தை சொல்கிறது, தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மையுள்ளவர், அவரிடத்திலே பொய்மை இருக்காது. அவர் பொய் இல்லாத இடத்துல இயேசு இருப்பார், ஆவியானவர் இருப்பார், அங்கே அருங்குடைகளுடைய ஆற்றல் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பொய்த்தனமான வார்த்தையை சொல்லி கொண்டு, இல்லாத ஒன்றை சொல்லி தங்களை உண்மையுள்ளவர்களாக காட்டி கொடுறாங்க. உண்மை இல்லை, இயேசு இல்லை, ஆவிக்குரிய அபிஷேகம் இல்லை. அதனால தான் அந்த இடத்துல போராட்டம். ஒரு சகோதரர் ஒரு சகோதரிக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று அந்த சகோதரியை போட்டு அடிக்கிறாங்க, போட்டு அவங்கள வதைக்கிறாங்க. அப்படின்னா அங்கே உண்மை இல்லை. ஒரு சகோதரர் அப்படி செய்த பொழுது நான் கேட்ட கேள்வி இதுதான், இதோ அவர்கள் மெழுகுதிரிகளை எழுத்து மேலே ஊற்றி அவந்த அந்த நபரை அடித்து முடியை பிடித்து ஆட்டி செவுத்தில் போய் முட்டி பேய் ஓட்டுறாங்களாம். பாருங்களேன், இந்த செயல்பாடுகள் விவிலியத்தில் எங்கேயாவது இருக்குதா? ஆண்டவர் எங்கேயாவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறாரா? யாரோ ஒருவர் அப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து இவர் செய்கிறாருன்னு சொன்னால் இவர் ஆண்டவருடைய அடையாளத்தை பின்பற்றவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிங்க. வார்த்தையில் நீங்கள் சொல்லும்போது அங்கே தீயாவி இருந்தால் ஓடணும். அந்த வார்த்தை வல்லமை நம்மிடத்தில் இல்லைன்னா நம்ம செய்வது பொய்த்தனம். இந்த பொய்த்தனத்தினுடைய ஆவி நம்மளுடைய காரியங்களுக்குள்ளே செயலாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் நீங்கள் சரியாக இருந்தால் சரியானவர்களை சரியான விதத்தில் இனம் கொண்டு கொண்டு கடவுளுடைய காரியத்திலே நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஆண்டவருடைய நாள் இந்த நாள். ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் சரியான தளத்தில் நின்றால், உங்கள் பாத்திரத்தை நீங்கள் சரியாக வைத்திருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பாத்திரம் சரியாக இல்லை அப்படின்னா கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அவர் வந்து ஆள் பார்த்து செய்கிறவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் ஒரே விதமாகவே செயல்படுகிறார். என் பாத்திரம் தலைகளாக இருந்தால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே கடவுளை குறை கூறுவது, அயலாரை குறை கூறுவது, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவரை குறை கூறி கொண்டு நம்மை நியாயப்படுத்துவதல்ல. வார்த்தைக்கான பஞ்சம் கிடைக்கப் போகிறது, இதோ நடக்கப் போகிற நேரம் இது. அப்போ அந்த வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறதா? நான் வார்த்தையை தேடுகிற பிள்ளையாக இருக்கிறேனா? இப்பொழுதே அது கிடைக்கிற போதே அதை பெற்றுக்கொள்கிற ஆற்றலோடு நான் செயல்படுகிறேனா? சிந்தித்து பாருங்க. உலகத்தினுடைய எந்த மூலையில் இங்கே இருந்தாலும் இதோ வார்த்தையை குறித்த ஒரே ஒரு லாஜிக் இதுதான், நீங்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை ஒரே வல்லமையோடு செயலாற்றுகிறது. நீங்கள் அந்த வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளாக இருங்க, கடவுள் மற்றதை எல்லாம் உங்களை நிறைவாக்குவார். இந்த இரக்கம் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.